ஏழாவது சூத்திரம், ஏழாவது உருவம், அதாவது ஆன்மாவின் பெயர் சிறப்பியல்பு. ஏற்கனவே நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இல்லையா, இரு திறம் அறிவு உள்ளது, இரண்டலா ஆன்மா, அதுதான் முக்கியமான வரி. இப்போ அந்த ரெண்டு சொற்கள் சத்து அசத்து, அது ஆறாம் உறுப்பாவிலே சொல்லியிருக்கிறார். சத்தினுடைய இலக்கணம் என்ன, அசத்தினுடைய இலக்கணம் என்ன என்பதை ஆறாம் உறுப்பாவிலேயே சொல்லி முடித்திருக்கிறார். எனவே ஆறாவது உறுப்பாவோடு இது தொடர்புடையது. அசத்து என்பது என்ன, உணர்வுரு அசத்து, உணர்வுரு அசத்து தெளிவாக சொல்லுகிறார். என்ன பொருள், உணர்வுரு பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் உணரப்படுகிற பொருள், உணரப்படுகிற பொருள் தான் உணர்வுரு. பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறியப்படுகிற உணரப்படுகிற பொருள். இப்ப பாச ஞானம் என்றால் என்ன, அது தெரியணுமே. பாச ஞானம் என்பது என்ன, இப்பொழுது நாம் எவ்வாறு அறிகிறோம், ஆன்மா நேராக அறிவது இல்லை, ஆன்மா நேராக அறியலாம், கருவிகளின் உதவியினாலே தான் அறிகிறது இந்த ஆன்மா. கருவிகள் எவை, வெளியிலே இருக்கிற ஐந்து பொறிகள், இந்திரியங்கள், இந்திரியங்கள் வாயிலாக அறிகிறது. பிறகு உள்ளே அந்தக்கரணம், இவற்றின் உதவியை கொண்டுதான் ஆன்மா உலகத்தை அறிகிறது. இவை அறிகருவிகள், அறிவிக்கிற கருவிகள். இந்த கருவிகள் இல்லை என்றால் ஆன்மா அறிய முடியாது. இந்த கருவிகளால், ஐம்பொறிகளால், இந்திரியங்களால் நமக்கு வருகிற அறிவு பாச ஞானம். இந்திரியங்களால், ஐம்பொறிகளால் நமக்கு வருகிற அறிவு பாச ஞானம். ஏன் அந்த பெயர் வைத்தார்கள், ஞானம் என்றால் அறிவு, ஞானம் அறிவு, பாச அறிவு. பாச அறிவு என்றால் எப்படி அதை விரிக்க வேண்டும், பாசமாகிய கருவிகளால் வருகிற அறிவு. பாசம் என்பது, பாசம் என்றால் என்ன நினைப்பாங்க, மாயை. பாசம் என்றால் இந்த இடத்துல மாயை. பாசம் என்பது மூன்று பொருள்கள் எவை, ஆணவம், கர்மம், மாயை, மூன்றுமே. ஆனா நமக்கு இந்த இடத்துல மாயை தான், மாயையாகிய பாசம். அந்த மாயையிலிருந்து தோன்றிய கருவிகள் தான் இந்த ஐம்பொறிகள், மாயா கருவிகள். எனவே மாயையின் காரியங்களாகிய இந்த கருவிகளால் வருகிற ஞானம் பாச ஞானம், பாசத்தால் வருகிற ஞானம். பாச ஞானம் என்றால் பாசத்தால் வருகிற ஞானம். இந்த கருவிகளுக்கு அறிவு இருக்கிறதா, வேற எப்படி அறிவை கொடுக்கல, நமக்கு கொடுக்கின்றன, எப்படி அறிவை கொடுக்கின்றன, அவை அறிவற்றவை. இப்ப இந்த கண்ணாடி இது அறிவற்ற ஜடம், ஆனால் போட்ட உடனே எனக்கு விளங்குது, கூடாரத்தில் விளங்கவில்லையே. இது எனக்கு துணை செய்கிறது, என்னுடைய கண்ணுக்கு துணை செய்கிறது. அதாவது அந்த கண்ணாடியினுடைய செயல் என்ன, என்ன உதவி செய்கிறது? விளக்கி காட்டுகிறது, விளக்கி காட்டுகிறது. அதுபோல இந்த கருவிகள் எப்படி நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன் மணல், மணலை கிளறினால் தோண்டினால் தண்ணீர் புலப்படுது. தண்ணீரை உண்டாக்கவில்லை, தோண்டின அளவுல மறைப்பை நீக்கின உடனே தண்ணீர் புலப்படுகிறது. அதே போல இந்த கருவிகள் ஆன்மாவை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை அந்த மறைப்பை கொஞ்சம் விளக்கின உடனே ஆன்மாவுடைய அறிவு விளங்கி தோன்றுகிறது. அவ்வளவுதான், இருக்கிற அறிவு தான் புலப்படுகிறது. புதிதாக நாம் அறிவை பெறவில்லை, ஏற்கனவே இருக்கிற அறிவு தான், மறைந்திருக்கிற அறிவு தான் இப்போது நமக்கு விளங்கி வருகிறது. புதிதாக அறிவை பெறவில்லை. இல்லாதது வாராது, உள்ளதுதான் வரும். அதனால்தான் வள்ளுவர் கொட்டனை கூறும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எல்லாம் நம்மிடத்தை இருக்கு, இல்லாதது வரல. ஏன்னா அந்த மறைப்பு நீங்க வேண்டும். அது படிப்படியாகத்தான், சின்ன வயதிலிருந்து நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு மறைப்பு நீங்கி கொண்டு வருகிறது என்று கூறு. இது கருவிகளினுடைய உதவி. எனவே இந்த கருவிகளாகிய பாசத்தினாலே விளங்குகிற அறிவு தான் பாசஞானம். பாசஞானம் இன்னொரு ஞானம் சொன்ன என்னது? பசுஞானம். அது என்ன பசுஞானம்? பசு என்பது ஆன்மா, பசு என்பது நான் தான். ஏன் அந்த பேரு பசுன்னு பேரு? பசுன்னு நமக்கு ஏன் பேரு? நாம் கட்டுண்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியல, நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியல. பாருங்க, தெரிந்தால்தானே இந்த கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை வரும். நமக்கு தெரியலையே, நாம் சுதந்திரமா இருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளே நம்முடைய உயிரை இந்த மூன்று கட்டுக்களும் துணித்திருக்கின்றன. நம்முடைய அறிவை செயல்பட முடிய விடாமல் தடுக்கின்றன இந்த கட்டு. அதனாலே பசு கட்டப்பட்டது, பசு ஞானம். இந்த கட்டுண்டிருக்கிற ஆன்மாவினுடைய ஞானம் அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு. எனவே பசு ஞானம் என்பதை எப்படி விளக்க வேண்டும்? பசுவினது ஞானம், பசுவினுடைய ஞானம். அப்படி பாச ஞானத்தை விளக்க முடியுமா? பாசத்தினது ஞானம் சொல்லலாமா? அது பாசத்துக்கு ஞானம் கிடையாது, அது பாசத்தினால் எதற்கு வருகிற ஞானம்? ஆன்மாவுக்கு வருகிற ஞானம். பாசத்தினாலே ஆன்மாவுக்கு வருகிற ஞானம் தான் பாசம். பசு ஞானம் என்பது ஆன்மாவுக்கே உரிய ஞானம். எனவே ஆன்மாவுக்கு இப்ப ரெண்டு ஞானம், ஒன்று பாசஞானம், இன்னொன்று பசுஞானம். எனவே ஒன்று செயற்கை அறிவு ஆன்மாவுக்கு, ஒன்று செயற்கை அறிவு, இன்னொன்று இயற்கை அறிவு. எது செயற்கை அறிவு? வாசத்தினாலே வருகிற அறிவெல்லாம் செயற்கை, செயற்கை அறிவு. ஆன்மாவுக்குரிய இயற்கையான அறிவு தான் பசுஞானம். இயற்கையான அறிவு எப்படி இருக்கும்? இயற்கை ஆன்மாவுடைய இயற்கையான அறிவு எப்படிப்பட்டது? வியாபக அறிவு. இயற்கையான அறிவு என்பது வியாபக அறிவு. செயற்கையான அறிவு என்பது சிற்றறிவு. செயற்கையான அறிவு சிற்றறிவு, இயற்கையான அறிவு விரிந்த அறிவு. இந்த விரிந்த அறிவை, வியாபக அறிவை எப்படி பெறலாம்? எப்படி பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன வழி? பெற முடியுமா வியாபக அறிவை? எப்போது பெறலாம்? இந்த வியாபக அறிவு நம்மிடத்திலே இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஒவ்வொருவருடைய அறிவு வியாபக அறிவு தான், ஆனால் மறைந்திருக்கு, புலப்படாமல் இருக்கிறது. எனவே இந்த வியாபக அறிவுக்கு எது தடை? அது தெரிந்து கொண்டால் தடை நீக்கினால் உண்டாகிவிடும். எது தடை வியாபக அறிவுக்கு? இந்த கருவிகள் தான், இந்த கருவிகள் தான் தடை. ஐம்பொறிகள், அந்தக்கரணம், இவைதான் தடை. இந்த ஐம்பொறிகளோடு நாம் கூடியிருக்கிற வரையிலே வியாபக அறிவு வராது, வியாபக அறிவு உண்டாகாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஐம்பொறிகளினுடைய தொடர்பு போக வேண்டும். ஐம்பொறிகளுடைய தொடர்பு நீங்க வேண்டும். சும்மா எளிமையா சொல்லிவிடலாம். எப்படி தொடர்பு நீங்கிறது? தொடர்பு நீங்குதல் என்றால் என்ன? கண்ணை தோண்டிக் கொள்வதா? அவற்றின் வசப்படாமல் இருப்புதல், ஐம்பொறிகளினுடைய வசப்படாமல் இருப்பது. இப்போ நாம் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்? ஐம்பொறிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், ஐம்பொறிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். ஐம்பொறிகள் ஜடப்பூர்வம், நாமோ சித்துப்பூர்வம். சித்துப்பொருள் ஜடப்பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அறிவுடையவன் அறிவற்ற பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார் அல்லவா, நான் யாருக்கும் அடிமை இல்லை. பிறகு என்ன, எப்படி மாறுகிறார்? நிழா அடிமை. ஆக அடிமைப்பட வேண்டியா? யாருக்கு அடிமைப்பட வேண்டும்? அதனால்தான் ஏழாவது திருமுறை இங்கே, இது ஏழாவது முற்பா. இப்படி இங்க சுமையான போது ஒவ்வொரு நூற்பாவுக்கும் அங்க ஒவ்வொரு திருமுறை தொடரக்கூடிய 12 திருமுறை, 12 சூத்திரம். சுந்தரர் வாழ்க்கை நினைத்து பார்க்கிறவங்க இந்த நூற்பாவை படிக்கிறது. அவர் இந்த ஐம்பொறிகளின் வழி செல்லாமல் அவற்றை நம் வசத்திலே, நம்முடைய வழியிலே நிறுத்த வேண்டும். ஐம்பொறி கண்கள் காண்பின்களும் செவிகள் கேள்விகள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நம்மால் சொல்ல முடியுதா? நம்ம அறியாமலே கண் எங்கே போகிறது? நம்முடைய விருப்பத்துக்காக இவை கட்டுப்படுகின்றன. அவற்றினுடைய போக்கில் தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். எனவே எப்பொழுது இந்த ஐம்பொறிகள் நான் அல்ல, இவை எனக்கு வேறானவை, நான் இவற்றுக்கு மேலானவன், இவையெல்லாம் கீழ்பட்டவை, ஜடப்பு என்ற தெளிவு ஒருவருக்கு வருமானால் அப்போதுதான் விடுபட முடியும். இவர் இந்த சிறுகாடி சிற்றம்பல நாடிகள், சிற்றம்பல நாடிகள் தஞ்சாவூர் தோழநாடுகார் காவிரி கரையில ஆசிரமம் அமைத்து தம்முடைய சீடர்களோடு இருந்தார். நாள்தோறும் அந்த பரிசார சமையல் செய்கிறார், உணவு பரிமாறும். வழக்கம் போல அந்த உணவிலே நெய் ஊற்றுவதற்காக விளக்கெண்ணெயை தவறாக மாறி எடுத்து வந்து ஊற்றினார். எல்லாரும் சாப்பிட்டுக்கிறார். ஒரு சீடர் மட்டும் என்ன ஒரே கசப்பாக இருக்கிறதே என்ற முகத்தை சுட்டித்தாராம். உடனே குரு பார்த்து, உனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை, எனவே உனக்கு பக்குவம் வந்த பிறகு வா என்று அனுப்பிவிட்டார். எனக்கு நாச்சுவை உணர்கிறோம் இல்லையா? இப்படி இந்த ஐம்புலன்களினுடைய சுவையிலிருந்து விடுபட வேண்டும். எத்தனை பரவி வேண்டுமோ இதெல்லாம் ஒரு பிறவி என்று நடக்கக்கூடிய செயல் அல்ல. அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க எனவே இந்த கருவிகள் தான் வியாபக அறிவுக்கு தடை. இந்த தடை எப்போது நீங்கும் என்றால் ஞானாசிரியருடைய உபதேசத்தை பெறுகிற காலத்திலேதான் முடியும். வெறும் நூல்களை படித்தால், சுமையான போதத்தை படித்தால் வந்துவிடலாம். ஆசிரியர் ஞானாசிரியர் மூலமாக அவருடைய உபதேசத்தை பெறுகிற காலத்திலே தான் இந்த உண்மை விளங்கும், உள்ளவாறு விளங்கும். ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்து என்று தம்முதல் உணர்த்துகிற போதுதான் அந்த ஐங்குல வேடர்களிலிருந்து ஆன்மா நீங்கும். அப்படி நீங்குகிற காலத்தில் ஆன்மாவினுடைய வியாபக அறிவு வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்பட்ட போது இவன் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு திறம் வந்து, எல்லாவற்றையும் எங்கும் உள்ள எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு தன்மை வந்து உடம் அந்த மாணவன். உடனே அவனுக்கு என்ன உண்டாகிறது? நானே அறிகிறேன், நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் என்ற ஒரு தன்முனை கிடைத்திருக்கிற செல்வம் கிடைத்த உடனே திடீர் பணக்காரன் போது ஆன உடனே எப்படி செருக்கு உண்டாகிறதோ அதே போல வியாபக அறிவை பெற்றபோது அந்த ஆன்மா தானே அறிவதாக நினைக்கிறது. ஆனால் அப்பொழுதும் இறைவன் தான் உணர்த்தி கொண்டிருக்கிறான். வியாபக அறிவு பெற்றாலும் ஆன்மா தானாக அறியாது. வியாபக அறிவும் உணர்த்த உணர்வதுதான். எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் ஆன்மா உணர்த்தத்தான் உணரும், தானாக அறியாது. ஆனால் இந்த ஆன்மா தானே அறிவதாக திருவருளை மறந்து நினைப்பதனால் அதுதான் பசு ஞானம். பசுவினுடைய தன்முனைப்போடு கூடிய அறிவு, வியாபக அறிவு. வியாபக அறிவு வந்த ஆணவங்களாம் நீங்கிவிட்டது என்று பொருள். வியாபார அறிவு எப்போது வரணும் வரும், ஆணவம் முழுது நீங்கினால்தான் வரும். எனக்கு அப்போது ஆணவ மலம் நீங்கிவிட்டது, வியாபாரி வந்து விட்டது. ஆனாலும் ஆணவ மலம் நீங்கினாலும் அதனுடைய வாசனை இருக்கிறது. அதுதான் இந்த தன்முனைப்பை கொடுக்குறது. ஆணவ மலத்தினுடைய வாசனை தான் தன்முனைப்பை தருகிறது. இதுதான் பசு ஞானம். பசு ஞானம் ஆணவ மலம் முட்டிலும் நீங்காத நிலை. இந்த ரெண்டு ஞானம், வாச ஞானம் பசு ஞானம், இந்த இரண்டு அறிவினாலும் அறியப்படுகிற பொருள் அனைத்தும் தோன்றி அடையக்கூடியவை. இந்த ரெண்டு ஞானத்தினாலும், வாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் அறியப்படுகிற பொருள் யாவும் அசத்து அழியக்கூடியது. இதுதான் உணர்வுரு அசத்து. உணர்வுரு என்றால் வாச ஞானம் பசு ஞானம் என்ற இரண்டினாலும் உணரப்படுகிற பொருள் அசத்து. இது அசத்தினுடைய இலக்கணம். தோன்றி அழியக்கூடிய பொருள், நிலையில்லாத பொருள், ஒரு நிலையில் இல்லாத பொருள், மாறக்கூடிய பொருள் அசத்தி. ஜடப்பொருள் ஜடமாயிருக்கும், அசத்தெல்லாம் ஜடம், நிலை மாறக்கூடியது. ரெண்டு இலக்கணம். அடுத்து சத்து. சத்து என்பது என்றும் ஒரு நிலையிலே ஒரு தன்மையாக இருக்கும், என்றும் ஒரு தன்மையா மாறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சத்து என்பது இறைவன், சிவம் ஒன்றுதான். அசத்து எவை? சத்து இறைவன். அசத்து எவை? இது மலங்கள். ஆணவம் கண்மம் மாயை அசத்து. ஆணவம் கண்மம் மாயை அசத்து. ஏன் ஆணவங்கத்தை ஏன் அசத்து என்று சொல்லுகிறோம்? ஆணவ மலத்தை அசத்தினுடைய இலக்கணம் என்ன? அழி போயிடும். ஆணவ மலம் அழியும். ஆணவ மலம் அது நித்திய பொருள். ஆணவ மலம் என்பது அதற்கு தோற்றம் கிடையாது, அழிவு கிடையாது. ஆனால் அது அந்த ஆணவ மலம் ஆன்மாவை பற்றுகிறது. பிறகு படிப்படியாக அதனுடைய வலிமை தேய்கிறது, மெலிகிறது. இதெல்லாம் மாற்றம் தானே. அதனுடைய ஆணவ மலத்தினுடைய சக்தி மாற்றமடைகிறது. அதனாலே அசத்து என்று சொல்லுகிறோம். ஆணவ மலம்